ගරු
රාමලිංගම් චන්ද්‍රසේකර ඇමතුමා, ඔබතුමාට විනාඩි 14ක් කාලයක් ලැබෙනවා.
நன்றி சபான குப்பிரதீஷ் குலுக்கன் தவசால் அவர்களே. விசேடமாக இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாகவும், அப்ப அந்த நிலைமைகள் தொடர்பாக எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கை தொடர்பாகவும், இந்த சவால்கரமான நிலைமையிலிருந்து எமது நாட்டை மீட்டெடுத்து எமது நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு எவ்வாறான நிவாரணங்களை அல்லது சலுகைகளை பெற்றுக் கொடுப்பது, அல்லது இந்த நெருக்கடியிலிருந்து எமது நாட்டை எப்படி மீட்டெடுப்பது என்பது சம்பந்தமாக ஒரு உரையாடுகின்ற ஒரு விவாதமே இன்றைக்கு இடம்பெறுகின்றது. முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டும், இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் பேசுகின்ற போது எல்லோருமே கூறுகின்றார்கள், இது என்னமோ, அதாவது இதுநாள் வரைக்கும், அதாவது 2024 நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற போது இந்த நாடு என்னமோ தேனும் பாலும் உருண்டோடிய நாடு போலதான் இன்றைக்கு அவர்களுடைய பேச்சுக்களாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், இந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது இந்த நாடு என்பது 2022 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வங்குரோத்து அடைந்த நாடன், அதாவது வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு, அதன் காரணமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வங்குரோத்து அடைந்த நாடுன அறிவிக்கப்பட்டிருந்த நாடு. அப்ப அந்த நிலைமையில் தான் எமது நாடு இருந்தது. அப்ப அதனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முதல் ஒரு வருடமாக, இப்பொழுது நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து ஒரு வருடம் 5-6 மாதங்கள் ஆகின்றது. அப்ப இந்த காலப்பகுதியில் எங்களுக்கு இருக்கின்ற பிரதானமான சவால் தான் வேற எதுமல்ல, அவ்வாறு வீழ்ந்து கிடந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வருவதுதான் முதலாவது வேலையாக எங்களுக்கு இருந்தது. அந்த வேலையை இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நாங்கள் யாருமே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு, இந்த நாட்டின் மக்கள் எல்லோருமே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு, ஓரளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அவ்வாறு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததன் காரணமாகவே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நாடு இன்றைக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த, அதாவது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி மாத்திரமல்ல, அதெல்லாத்தையும் விட அதற்கு முன்னரும் கூட இந்த நாட்டில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டது. அப்ப அந்த நெருக்கடி தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டில் இருந்த அதுநாள் வரைக்கும் இருந்த அசமந்த போக்கு, அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழல் மோசடி அனைத்திலும் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கின்ற வேலை திட்டத்தை எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அவ்வாறு முன்னெடுத்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டின் திப்மா என்ற புயல் எமது நாட்டை தாக்கியது, அதன் மூலமாக முழு நாடுமே ஒரு ஸ்தம்பிதமான நிலைக்கு உள்ளானது என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்ப அந்த நிலைமையிலிருந்து இந்த நாட்டை, முழு நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும், இந்த நாட்டில் இருக்கின்ற கட்சி ஜாதி மத இன பேதங்கள் இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நாங்கள், அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற முழு நாடுமே இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்டது. அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது உண்மையிலே அன்றைய நேரத்திலும் கூட எங்களுடைய எதிர்கட்சியினர் எங்களுக்கு சொல்வதற்கும் ஒரு ஒரு கவலைக்கிடமாகவே இருக்கின்றது என்னவென்றால், அன்றைக்கும் கூட, அதாவது அபாரான முழு நாடே ஒரு இருளுண்டு ஒரு மயமான ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது, அந்த இருளிலிருந்தும் கூட அவர்கள் தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது எப்படி, அல்லது அதாவது அந்த ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது எப்படி என்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தார்களே தவிர, எங்களுக்கோ அல்லது நாட்டு மக்களுக்கோ ஒரு சரியான பாதையை காட்டுகின்ற, அதாவது அவ்வகரான ஒரு நெருக்கடியான நேரத்திலாவது எல்லோருமே ஒரு சரியான சீரான மக்களுக்கு பாதையை காட்டுகின்ற ஒரு எதிர்கட்சியினர் எங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று. அப்ப அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைய காலகட்டங்களில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம் காரணமாக, யுத்தம் காரணமாக நாங்கள் அன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் தித்வா புயலின் பொழுது, விசேடமாக நான் இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும், அதாவது திக்ஷா புயலின் பொழுது நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அன்றைக்கும் பெருவாரியான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், எங்களுடைய கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்புகள் அனைத்திற்குமே நட்டீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களால் முடியுமாக இருந்திருக்கிறது. எங்களுடைய நக்ஷா நிறுவனத்திற்கு மாத்திரம் நாங்கள், அதாவது படகுகள், வள்ளங்கள், வலைகள் போன்றவற்றை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கும், அது மாத்திரமல்ல அவ்வாவிகளா குளங்களா, குளங்களில் இருந்த மீன்பிடிக்கின்ற மக்களா, நன்னீர் மீன் வளர்ப்பா, அந்த அது அனைத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. அனைத்துக்குமான நட்டையீடாக நாங்கள் நெக்ரா நிறுவனம் வந்து 238.8 மில்லியன் ரூபாய் நாங்கள் நட்டையீடாக வழங்கியிருக்கோம். அதாவது திக்ஷா புயலின் பொழுது பாதிக்கப்பட்ட அதே போன்று எங்களுக்கு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் ஊடாக அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற படகுகளை வழங்குவதற்கு, பாதிக்கப்பட்ட படகுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, அவைகளை திருத்தி அமைத்துக் கொடுப்பதற்கு, இவைகளுக்கு மாத்திரம் 139.9 மில்லியன் ரூபாய் நாங்கள் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அந்த மக்கள் அனைவருக்கும் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கோம். அது மாத்திரமல்ல, இந்த யுத்தம் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்களோ நீங்களோ யாருமே எதிர்பார்த்த யுத்தம் அல்ல இது. நாங்களோ நீங்களோ யாருமே பிரார்த்திக்கின்ற யுத்தம் அல்ல இது. எல்லோருடைய பிரார்த்தனையும் பேரும் இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும். முடிவுக்கு வந்து நாடும் சரி உலகமும் சரி ஒரு சுமூகமான நிலையில், அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை. இது எங்களுடைய பிரார்த்தனை மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பிரார்த்தனை. ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்கின்ற ஒரு சில அராஜக மனசுகளை கொண்ட அல்லது தீய எண்ணங்களை கொண்ட ஒரு சில நபர்களுடைய தேவைக்காக, ஒரு சில நபர்களுடைய தாங்களுடைய மனங்களில் எண்ணங்களில் ஓடுகின்ற ஒரு தீய குணாதிசயங்களின் விளைவாகவே இன்றைக்கு இந்த யுத்தம் இவ்வாறு தொடர்வதற்கான காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் விசேடமாக, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நிலைமையில் இருந்து இந்த நாட்டை, அதாவது இந்த நிலைமையில் இருந்தாவது இவைகளை மீட்பது எப்படி என்கின்ற பார்வை ஒன்று தேவையாக இருக்கிறது. அப்ப அந்த நிலைமையின் பொழுது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி நேற்று மிகவும் தெளிவாக 1% 2% அல்ல, இந்த நாட்டில் அதாவது 10,000 கோடி ரூபாய் காண, அதாவது மக்களுக்கு மானியங்களை நிவாரணங்களை வழங்குகின்ற செயற்திட்டத்தை அறிவித்தார். இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறு இதற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது தித்வா புயலின் போதும் சரி, அல்லது இந்த பொதுவான பாதிப்பின் கீழே இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பின் போதும் சரி, இவ்வாறான நிவாரணங்களை மக்களை நினைத்து பார்க்கின்ற, மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கின்ற, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அரசாங்கம் ஒன்று இதற்கு முன்னர் இருந்ததா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அவ்வாறு தேடி பார்க்கின்ற பொழுது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எங்களுடைய வரலாறு முழுவதும் மக்களுடைய வளங்களை சூறையாடிய, மக்களுடைய பணத்தில் குதூகலமாடிய, சுனாமி வந்த பொழுது சுனாமி நிதியத்தையும் கொள்ளையடித்த, அது மாத்திரமல்ல அன்றைய காலகட்டங்களில் எதாவது ஒரு அனர்த்தம் வருகின்ற பொழுது அந்த அனர்த்தத்தில் வெள்ள நீரிலும் கூட கொள்ளையடித்த, மக்களுக்கு வழங்குகின்ற நிவாரணத்தையும் கொள்ளையடித்த, மக்களுக்கு வழங்குகின்ற கால்நடைகளையும் கூட கொள்ளையடித்த ஆட்சியாளர்கள் இருந்த நாடு இந்த நாடு. அப்ப அவ்வாறான ஒரு நாட்டில் இருக்கின்ற போது இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கமானது நிச்சயமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கான சலுகைகளை நோக்கி நகர்ந்திருக்கின்ற ஒன்று. அப்ப இந்த இடத்தில் கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது, வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற, கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக, 10 வருடங்களுக்கு பிறகு இந்த நாட்டில், இந்த வருடம் என்பது எங்களுடைய கடல் தொழிலாளர்கள் கூடுதலான வருமானத்தை, அதாவது தேசிய உற்பத்திக்கு கூடுதலான வருமானத்தை ஈட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். அபகார் ஈட்டிக் கொடுத்திருக்கின்ற அந்த மக்களுடைய அந்த தொழில்துறையை நாங்கள் விடைந்து விழக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் இருக்கின்றோம். அதன் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்த உடனே இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலும் 50,000 அதிகமான சிறிய படகுகள் இருக்கின்றது, 8,000 அதிகமான பெரிய படகுகள் இருக்கின்றது. இந்த படகுகள் கடலுக்கு சென்று மீன்களை பிடிப்பதை விட்டுவிட்டு கரையில் ஒதுங்கி கட்டி போடப்பட்டிருந்தது. கடலுக்கு செல்ல முடியாது, போதுமான செலவீனம் கிடையாது, அன்றைக்கு எரிபொருள் விலை அதிகரிப்பு, அதன் காரணமாக கரையில் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும். அப்ப நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்த உடனே எங்களுடைய ஜனாதிபதியும் கூட அந்த கரையில் ஒதுங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து படகுகளையும் கடலுக்கு சென்று மீன்பிடிப்பதற்கான செயற்பாட்டினை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் வந்த உடனே, அதாவது கடற்தொழிலாளர்களுக்கு படகுகளுக்கான மண்ணெண்ணெய் மானியத்தை வழங்கும். அப்ப அதன் மூலமாக எல்லா படகுகளும் கடலுக்கு சென்றன, எல்லா படகுகளும் தாங்களுடைய வருவாயை தேடிக்கொண்டன, எல்லா படகுகள் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு மறுபடியும் ஒரு கடற்தொழிலாளர்களுடைய ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நகர்ந்தது என்பதை யாராலும் மறுதளிக்க முடியாது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு என்ன தெரியும், ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை. அப்ப இந்த நிலைமை வந்து எங்களால் தோற்றுவிக்கப்பட்டுள்ள, இது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த கடற்தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு மேலும் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கு, அது சிறிய படகுகள் என்றாலும் சரி, பெரிய படகுகள் என்றாலும் சரி, அனைத்து படகுகளுக்கும் இதைவிட ஒரு மாற்றமான ஒரு தொழில்துறையை நோக்கி, நவீன தொழில்துறையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அப்ப அந்த நிலவின் கீழ் நாங்கள் நேற்று எங்களுடைய ஜனாதிபதியும் கூட நாங்கள் அதற்கு முன்னரும் கூட சம்பந்தமாக பேசினோம். பேசுகின்ற பொழுது, அதாவது சிறிய
படகுகளுக்கு,
சிறிய படகுகளுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் படி மாதத்துக்கு 25 நாட்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும், அதை 3 மாதத்திற்கு நீடித்து கொடுப்பதற்கும், அதே போன்று பெரிய படகுகளுக்கு மல்டிடே போட்ஸ்களுக்கு 150,000 ரூபாய் மானியமாக வழங்குவதற்கும், அதாவது எரிபொருள் மானியமாக வழங்குவதற்குமான திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு புரிதல் தெரியும், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற விலைவாசி, எரிபொருள் விலைவாசி அதிகரிப்பு என்பது மிகவும் கோரமானதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் இன்றைக்கு மல்டிடே போட்ஸ் உரிமையாளர்கள், அதாவது திலீப் விதாராட்சி அவர்கள் உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று, அவரும் கூட ஒரு படகு சொந்தக்காரராக இருந்த போதிலும் கூட அவர்களுடைய சங்கம் ஒன்று இருக்கின்றது. அந்த சங்கத்தினரை நாங்கள் கூப்பிட்டோம், கதைத்தோம், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். பரிமாறிக்கொண்டதனுடைய விளைவாக நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கான மானிய திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம், முன்னெடுக்கின்றோம். ஆனால் இந்த நிலைமை சம்பந்தமாக மேலும் இது அதிகரிக்குமாக இருந்தால், மேலும் இதனுடைய சிக்கலை ஏற்படுத்துமாக இருந்தால், மேலும் அதாவது எங்களுடைய மீனவர்களுக்கு கடலுக்கு சென்று போதுமான மீன்களை பிடித்துக் கொள்வதற்கு இந்த மானியம் போதாதாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் மீண்டும் அந்த அவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தி அதற்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் தயாரான அரசாங்கம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு இந்த கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த விரேகனை என்பது மிகவும் முக்கியமானது. இந்த முக்கியமான நாளிலே எனக்கும் இது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ස්වාමතුමනි, ඉතාම ජාතික වශයෙන් වැදගත් ප්‍රශ්නයක් තිබෙනවා. ඒ වගේම බලශක්ති ඇමතුමා ඉන්න අවස්ථාවේදී ටරන්ජොට් රිසෝස් ප්‍රයිවට් ලිමිටඩ් කියන ආයතනය ගරු ස්වාමතුමනි
පොයින්ට් එක කියලා ඉන්න.